தென்றல் பகுதியில் சின்ன கதை பகுதியில் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா அவர்கள்
கடமையை செய்வதே யோகம்.
ஒவ்வொருவரும் உலகியல் வாழ்வில் அவரவர்க்கேற்ற கடமைகளை சரிவர ஆற்ற வேண்டியிருக்கிறது. எக்காரணம் கொண்டும் தத்தம் கடமைகளை தள்ளி போடுவதோ மறுதளிப்பதோ கூடாது என்று சொல்வார் பகவான் பாபா. ஆன்மீக கடமைகளையும் லௌகிக கடமைகளையும் சரிவர ஆற்றுதலே முழுமையான வாழ்க்கை. அவரவருக்குரிய கடமைகளை அன்போடு முறையாக ஆற்றி வரும்போது அதுவே யோகமாகிவிடுகிறது. மனம் ஒன்றி ஒருமைப்பாட்டு உணர்வோடு செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் நல்லதொரு யோகமாகவே அமைந்து விடுகிறது. பக்தி யோகம் கர்ம யோகத்தை பற்றி பகவத்கீதை மொழிகிறது. தனக்கென்று விதிக்கப்பட்ட தர்மங்களை புனித யஜ்ஞமாக கருதி செய்யக்கூடிய ஒருவன் தீர்க்க தரிசனத்தையே அடைகிறான். செய்யும் கடமையை சீர்மையாக செய்யும் போது அதுவே யோகமாகி அவனுக்கு ஒரு ஞான ஒளியை ஏற்படுத்தி விடுகிறது என்பதை இந்த சின்ன கதை வாயிலாக பகவான் பாபா கூறுகிறார். உலக பற்றை நீக்கி உறவுகள் துறந்து தெய்வத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து வாழ்வதே முழுமையான துறவு வாழ்க்கை. சந்தர்ப்பவச சந்நியாசம் என்று சொல்வார்கள். அதாவது இந்த குடும்ப பாரத்தை தாங்க முடியாமல் அல்லது எதையாவது வெறுத்து சந்நியாசம் கொள்வது. அதுபோல் சந்நியாசியாகி வந்த ஒருவர் கொங்கணவன் என்று பெயர். இளம் துறவி. அவர் கானகத்திற்கு சென்று கடுந்தவம் இயற்றுகிறார். 12 ஆண்டுகள் தவம் இயற்றுகிறார். பகவானுடைய அருளும் அனுகிரகமும் அவருக்கு கிட்டுகிறது. கடுமையான தவத்திற்கு பின்னாலே ஒரு மரத்தடியின் கீழ் அமர்ந்து அவர் இளைப்பாருகிறார். அப்போ மேலிருந்து சருகுகள் யாரோ குப்பையை கொட்டியதை போல அவருடைய தலையிலே கொட்டத் தொடங்குகின்றன. அவர் கோபத்திலே யார் இந்த வேலையை செய்வது என்று மேலே நிமிர்ந்து பார்த்தார். அப்போது அங்கு ஒரு கொக்கும் காக்கையும் இரண்டும் சண்டை போட்டுக் கொண்டிருந்ததனால் அந்த சருகுகள் அவர் மேலே கொட்டி கொண்டிருந்தன. என்ன தைரியம் இருந்தால் இப்படி ஒரு காரியத்தை செய்வீர்கள் என்பதை போல உருட்டி கண்களை உருட்டி விழித்து அவர் மேலே கோபத்தோடு அந்த பறவைகளை பார்த்தார். அப்போது அவருடைய தலையிலிருந்து ஒரு நெருப்பு பொறி கிளம்பி சென்று அந்த கொக்கையும் காக்கையையும் எரித்து விட்டன. அவர் மேலே பார்க்க அந்த பறவைகள் எரிந்து கொண்டிருந்தன. அவருக்குள் ஆனந்தம் பிறந்து விட்டது. ஆஹா, என் தவத்தினால் அல்லவா இந்த சக்தி எனக்கு வந்தது என்ற ஆணவம் அவருக்குள்ளே கிளம்பியது. இந்த தவம் எப்பேற்பட்ட சக்தியை எனக்கு தந்துவிட்டது என்ற செருக்கு அவருள் முளைத்தது. யான் எனது என்னும் செரு கருப்பான் என்று துறவினுடைய ஒரு இலக்கணத்தை வள்ளுவர் கூறுகின்றார். ஆனால் அந்த செருக்கை வளர்ப்பானாக இந்த துறவி இருக்கின்றார். இந்த கொங்கணவன் என்கின்ற இந்த இளம் துறவி அடுத்த ஊருக்கு உணவு தேடப் போகின்றார். பிக்ஷான் தேகி என்று ஒரு வீட்டின் முன் நின்று அவர் யாசகம் கேட்கின்றார். அம்மா, உணவு தருவாய் என்று அவர் கேட்டபோது, மகனே கொஞ்சம் காத்திருப்பாய் என்று உள்ளிருந்து ஒரு பெண்மணியினுடைய குரல் வந்தது. அவள் கொஞ்ச நேரம் காத்திருப்பாய் என்று சொன்னாளே தவிர நீண்ட நேரமாக காக்க வைத்தாள். தன்னுடைய கணவருக்கு பணிவிடை செய்து முடித்த பிறகு நெடுநேரம் காத்திருந்த சந்நியாசிக்கு உணவு படைப்பதற்காக அவள் வெளியே வரலாம் என்று நினைத்தாள். காத்திருந்த சந்நியாசிக்குள் கோபம் பொங்கியது. இந்த பெண்மணி தன்னுடைய சக்தியை அறியாமல் இவ்வாறு தன்னை காக்க வைக்கிறாளே என்று ஆணவம் அவருக்குள் எழுந்தது. கோபம் வளர்ந்தது. இந்த எண்ணம் அவருக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் போதே உள்ளே இருந்து அந்த பெண்மணியினுடைய குரல் வந்தது. நான் ஒன்றும் கொக்குமல்ல காக்கையுமல்ல, நான் கொக்கல்ல கொங்கணவா, நீ கோபப்பட்டு எரிக்க என்று அவள் சொன்னது கேட்டது. தூக்கி வாரி போட்டது இந்த சந்நியாசிக்கு. காட்டில் நடந்தது இந்த பெண்மணிக்கு எப்படி தெரிந்தது? என் மனதில் ஓடிய எண்ணம் இந்த பெண்மணிக்கு எப்படி தெரிந்தது என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். அப்படி அவள் உள்ளிருந்து அந்த பெண்மணி வரவும் அவளை பணிந்து துறவி கேட்கிறார், எப்படியம்மா காட்டில் நடந்ததையும் என் மனதில் ஓடிய எண்ணங்களையும் அறிந்தீர்கள் என்று கேட்கிறார். அப்போது அவள் கூறுகின்றாள், மகனே, நீ செய்த யோக பயிற்சி ஏதும் நான் அறியேன். எளிய சராசரியான குடும்பத்து பெண்ணான். என் கணவர் நோய்படுக்கையிலே இருக்கிறார். அவருக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை பணிவிடைகளை முதலில் நான் செய்ய வேண்டும். அதுதான் என்னுடைய முதல் கடமை. அதை முடித்த பிறகே நான் வர நினைத்தேன். அதனால் உன்னை காக்க வைத்தேன். என் வாழ்க்கை முழுவதும் என் கடமையை ஒழுங்காக செய்ய நான் கடுமையாக உழைத்திருக்கிறேன். மகளாக இருந்து பெற்றோருக்கு முறையாய் பணிவிடை செய்தேன். மனமான பிறகோ கணவருக்கு கடமையை சரிவர ஆற்றி வருகிறேன். எனக்கு தெரிந்த யோக பயிற்சி இவைதான். கர்த்தவ்யம் யோகமுச்சதே என்று சுவாமி கூறுவார். இதனால் இப்படி ஒழுங்காகவும் முறையாகவும் அன்போடும் நான் என்னுடைய கடமையை ஆற்றி வந்ததனால் இந்த ஞான ஒளியும் தீர்க்க தரிசனமும் பெற்றேன். அதனால் எல்லாம் அறிந்தேன் என்று கூறியவள், கடமையை குறித்து இன்னும் நீ விவரம் அறிய விரும்பினால் காசிக்கு சென்று தர்ம வியாதன் என்கின்ற கசாப்பு கடைக்காரனை அணுகி பேசுவாயாக என்று கூறுகின்றாள். துறவி அதிர்ச்சி அடைகிறார். அவர் அந்த வீட்டின் முன்னால் இருந்து வீதிக்கு வருகிறார். நான் யார்? மேலான துறவி. ஒரு கசாப்பு கடைக்காரனிடம் நான் உபதேசம் கேட்க வேண்டும் என்கிறாளே. ஒரு இடி தொழில் புரிபவனிடம் நான் போய் என்ன கேட்பது? சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இடி குலத்தார் பட்டாங்கில் உள்ளபடி என்று கூறுவதை, நல்வழி கூறுவதை அந்த துறவி உணர்ந்திருக்கவில்லை. காசிக்கு சென்று அந்த சன்னியாசி கடைவீதி அருகே நிற்கிறார். அங்கு கசாப்பு கடைக்காரனை பார்க்கிறார். அந்த கசாப்பு கடைக்காரன் மிகப்பெரிய கத்தியை வீசிக்கொண்டு விலங்குகளை வெட்டி மாமிசத்தை குவித்து கூச்சலிட்டு பெருங்குரல் எடுத்து பேரம் பேசிக் கொண்டிருக்கிறான். அந்த சன்னியாசி நடுங்குகிறார். ஆண்டவா, பேய் பிறப்பிடுத்தது போல் கூச்சலிடும் இவனிடமா நான் போதனை கற்க வேண்டும், பாடம் கற்க வேண்டும் என்று நடுங்குகிறார். அவன் சன்னியாசியை பார்த்தான். அந்த பெண்மணி அனுப்பினாளா என்று கேட்டான். வியாபாரத்தை முடித்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லவும் துறவிக்கு அடுத்த அதிர்ச்சி. பேசாமல் உட்கார்ந்து விட்டார். அவன் வியாபாரத்தை முடித்துவிட்டு விற்ற பணத்தை எண்ணி முடிந்து கொண்டு வீட்டிற்கு வாருங்கள் என்று துறவியை அழைத்து கொண்டு போனான். அங்கு இருக்கை தந்து உபசரிக்கிறான். சற்று நேரம் பொறுத்திருக்க சொல்கிறான். அன்னையும் தந்தையும் முன்னறி தெய்வமல்லவா, பெற்றோரை வணங்கி முதலில் பணிவிடை செய்ய தொடங்கினான். பால விகாஸ் குழந்தைகளுக்கு முதலில் பெற்றோரை வணங்குதலும் அவர்களுக்கு மரியாதை செய்தலும் தான் முதலில் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அந்த பெற்றோரை குளிப்பாட்டி அவர்களுக்கு உடைகள் உடுத்தி உணவை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் மகிழும்படியாக பணிவிடை செய்தான். அவர்கள் மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைந்த பின்னால் பணிவிடையை முடித்துக் கொண்டு அதன் பிறகு துறவியிடம் வந்தான். சுவாமி, என்ன வகையில் நான் உங்களுக்கு உதவ வேண்டும் என்று கேட்டான். துறவி அவனிடம் உலக வாழ்க்கையை பற்றியும் இறைவனை பற்றியும் பல கேள்விகளை கேட்டார். அப்போது தர்மவியாதன் என்ற அந்த கசாப்பு கடைக்காரன் ஒரு பெரிய விரிவுரையே நிகழ்த்தினான். அது வியாதகீதா என்று இந்தியாவின் அரிய நூலாக போற்றப்படுகிறது. பகவத்கீதையை படித்த பிறகு இந்த வியாதகீதையை படிக்க வேண்டும் என்று பகவான் பாபா அவர்கள் கூறுவார். அவன் விளக்கி முடிக்கவும் துறவிக்கு வியப்பு. இவ்வளவு ஞானம் கொண்டனி இந்த தாழ்மையான உடலோடும் தோற்றத்தோடும் ஏன் இந்த இடி தொழிலை செய்கிறாய் என்று கேட்கிறார். சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் செய்வோம் என்றான் பாரதி. அதைத்தான் இவனும் கூறுகின்றான். ஐயா, எந்த வேலையும் வெறுக்கத்தக்கதோ இழிவானதோ அல்ல. என் பிறப்பு சூழ்நிலை இடம் இவற்றின் நிலையில் என் தொழிலை செய்கிறேன். இருந்தாலும் பற்றற்ற நிலையில்தான் இந்த தொழிலை நான் செய்து வருகிறேன். என் பெற்றோரை மகிழ்விக்க என்னென்ன பணிவிடைகள் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் ஒழுங்காக முறையாக செய்து வருகிறேன். வேறு எந்த யோகமும் நான் அறியேன். என் சூழ்நிலைக்கேற்ற கடமையை இறைவனுக்கு அர்ப்பணித்தபடி ஒழுங்காக நான் செய்து வருவதனால்தான் இந்த உள்ளொளியை தீர்க்க தரிசனத்தை அடைந்தேன் என்று கூறுகிறான். தன்னுடைய 12 வருட தவத்தில் பெற்ற பலனை விட மேம்பட்ட பலனை அடைந்தார் துறவி.
இந்த கதை பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் சின்ன கதைகள் என்ற பெயர் கொண்ட MP3 CD கவிஞர் பொன்மணி அவர்களால் சொல்லப்பட்டது. வெளியீடு ஸ்ரீ சத்யசாய் புக்ஸ் அண்ட் பப்ளிகேஷன்ஸ் ட்ரஸ்ட், தமிழ்நாடு, சென்னை.